எங்கள் மத்திலே உலாவி வருகிறவரே, எங்கள் மத்திலே எழுந்தருளி இருக்கிறவரே, எங்கள் மத்திலே வந்திருக்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்குரிய மகிமையை கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா, கனத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. சர்வலோக அதிபதியே, சொன்னபடி மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோமப்பா, உங்களை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோமப்பா, கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் எல்லாரும் உடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோமப்பா.
ஆமா,
இந்த நாளை தொடர்ந்து நடத்துவீராக.
ஆமா,
நசரேயா நான் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளே இல்லாத மாதிரி இருக்கீங்களே, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அந்த பாட்டின் அன்பைக்கும், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பிற்பாடும், பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பதாகவும் ஒரு காரியம் நடந்தது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளுக்கும், பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிற அந்த நாளுக்கும் இடையிலே ஒரு காரியம் நடந்தது. அதிலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் நின்று கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் கவனத்திற்கு கொள்ள போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக அவர் செய்த சில காரியங்கள், அவரை நம்பி நடந்தவர்களை தொடர்ந்து நடக்க செய்தவைகள் என்பதை இந்த நாளிலே நாம் கவனித்து பார்க்க நான் விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அநேகர் கல்வாரியோடு போய்விட்டார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அநேகர் கிறிஸ்துவனுடைய வருகையை அல்ல, அதாவது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள், ஆனால் கிறிஸ்து வருவார் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் இந்த நாளிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தின் பிற்பாடு நடந்தவைகளை கவனிக்க நான் விரும்புகிறேன். ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக, கல்வாரி பாட்டுக்கு முன்பதாக, யார் யாரோடு எல்லாம் உலாவி திரிந்து பேசினாரோ அவர்களோடு எல்லாம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததும் பிற்பாடும் பேசினார் என்பதை நாம் மறுக்க முடியாது. வழங்குகிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக யாரோடு எல்லாம் உறவாடினாரோ அவர்களோடு எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்ததும் பின்பும் உறவாடினார் என்பதை நாம் மறுக்க முடியாதது ஒன்று. இன்றைக்கு நானும் நீயும் இருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் நீ நம்பாமல் விடலாம். ஆனால் அன்றைக்கு இயேசுவினுடைய சரீரபூர்வமான மரணத்தை கண்டவர்கள், அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பாடு கூட அவர் அவரோடு பேசினதை அறிந்ததை அவர்கள் எழுதினார்கள் என்பதை நம்பாமல் விட முடியாது. அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்கள். முன்னுரையாக சில வார்த்தைகளை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்கள்.
ஈவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம்.
ஈவாதிபதியை கொலை செய்தீர்கள், உண்மையே. ஆனால் அவரை தேவன் என்ன செய்தார்? மரித்தோரில் இருந்து எழுப்பினார். பாருங்க, அதற்கு கிறிஸ்துவை அறைவதற்கு முன்பதாக இருந்த நான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் பின்பதாகவும் அவரோடு பேசிய நான் சாட்சியாயிருக்கிறேன். யாரு சாட்சியாயிருப்பது? ஐயா, கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக நான் அவரோடு பேசினா, அவர் சிலுவையில் அறையப்பட்டு பிற்பதாகவும் அவர் என்னோடு பேசினார், இவைகளுக்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே முழங்குகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லவா. ரோமர் 1:4-5 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 4:5
இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேதத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தராய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார்.
பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். யாரு? அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். அவர் பலமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறாரே. இவைகள் எல்லாம் யார் எழுதுகிறது? கிறிஸ்துவோடு 3 வருஷ ஊழியத்திலே அவரோடு நடந்து திரிந்தவர்களும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவரோடு உறவு எடுத்தவர்களும் பேசுகிற வார்த்தைகளும் எழுதுகிற வார்த்தைகளுமா இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகையினாலே நான் என்ன சொல்ல வருகிறேன், இயேசு உயிர்த்தெழுந்ததை, இயேசு உயிர்த்தெழுந்ததை யார் இல்லை என்று சொன்னாலும் உண்மையை மாற்ற எவராலும் முடியாதப்பா. உண்மை உண்மையாகவே இருக்கும். உண்மைக்கு அதாவது உண்மைக்கு அல்லாவிட்டால் சத்தியத்திற்கு பல கொப்பிகள் இருக்கலாம், ஆனால் உண்மையை ஒருவராலும் மாற்ற முடியாதது என்பதை நாம் மறுக்க முடியாதவர்களே. ரோமர் 4:25 வசனத்தை வாசியுங்கள்.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நான் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
அவர் எங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்டார் ஐயா. அவர் உயிர்த்தெழுந்தது எதற்கு ஐயா? அவர் உயிர்த்தெழுந்தது எதற்குப்பா? என்னையும் உன்னையும் நீதிமான்களாக மாற்றுவதற்கே. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நானும் நீயும் பாவிகளாகவே இருப்போம். கல்வாரியிலே கிறிஸ்து மரித்தது உண்மை. அதைவிட உண்மை எது தெரியுமா? அவர் உயிர்த்தெழுந்தது. அவர் உயிர்த்தெழாவிட்டால் காரியங்கள் நடக்க முடியாது, காரியங்கள் நடக்க முடியாது. ஆகையினாலே கிறிஸ்து எதற்கு உயிர்த்தெழுந்தார்? என்னையும் உன்னையும் நீதிமான்களாக மாற்றுவதற்கு, நீதிமான்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கே, என்னையும் உன்னையும் நிறுத்துவதற்கே அவர் உயிர்த்தெழுந்தார். பாருங்க, இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழாவிட்டால் அநேகருடைய வாழ்வு கண்ணீரிலே போயிருக்கும் தெரியுமா? அநேகருடைய வாழ்வு அழிந்து போயிருக்கும் தெரியுமா? இயேசு உயிர்த்தெழாவிட்டால் அநேகருடைய வாழ்வு கண்ணீரிலே கவிண்டு போயிருக்கும் தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கை கப்பல் கவிண்டு போயிருக்கும் தெரியுமா? அநேகர் நரகத்திலே இன்றைக்கு தத்தளிக்க வேண்டிய நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமே. இன்றைக்கு நரகத்தை குறித்து சிந்திப்பார் எவரும் கிடையாது. நரகம் ஒன்று இருக்கிறது என்பதை யோசிப்பார் எவரும் கிடையாது. அங்கே போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவில்லாத ஜனங்களாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மை என்ன தெரியுமா? பரலோகம் எவ்வளவுக்கு இருக்கிறது உண்மையோ, நரகம் இருப்பது அதைவிட உண்மை என்பதை நீ மறந்து விடாதே, மறந்து விடாதே. ஆகையினாலே அவர் என்னையும் உன்னையும் நீதிமான்களாக மாற்ற மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை மறந்து விடாதே. வெளிப்படுத்தல் 1:15 வாசியுங்கள்.
அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது.
18 வசனத்தை வாசியுங்கள்.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன்.
நான் மரித்தேன் ஐயா, எஸ் நான் மரித்தேன் உண்மை, ஆனாலும் நான் உயிர்த்தெழுந்தேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள் என் கரத்தில் இருக்கிறதே. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள் என்னுடைய கரத்தில் இருக்கிறதே. திருப்பி வாசிங்க, மரித்தேன்
ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்.
மனுஷனாக வந்த இயேசு மரித்தேன், தேவனாக வந்த இயேசு நான் உயிர்த்தெழுந்தனவா? ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோளை உடையவராயிருக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை வேதம் நிறைய நாங்கள் பார்க்கலாம். இங்க மாத்திரம் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கலாம். இயேசுவினுடைய பிறப்பு, நான் வெள்ளிக்கிழமை பேசியது போல, இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய கல்வாரி மறித்த மரணம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், இயேசுவினுடைய இரகசிய வருகை, இயேசுவினுடைய பகிரங்க வருகை எல்லாம் தீர்க்க தரிசனமாக ஒரு வேதத்தின் மூலையில எழுதப்பட்டது அடுத்த பக்கத்தில் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறதை எவரும் பொய் என்று சொல்லிவிட முடியாது. பொய் என்று சொல்லுகிறவர் சிந்திக்க வேண்டியவராயிருக்கிறார். எவரும் சொல்லிவிட முடியாது. இந்த ஒட்டைக்கு முன்னொட்டையில எழுதினது பின்னொட்டையில நிறைவேறணும்னு சொல்லிச்சுன்னா நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கு யோசிச்சு எழுதலாம்னு சொல்லி யோசிக்கலாம். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தைகள் 700 ஆண்டுகளுக்கு பிற்பதாக எப்படி நிறைவேற முடியும்? எப்படி நிறைவேற முடியும்? இயேசு உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:49 வாசிங்கள்.
மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையையும் சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
ரகசியத்தை சொல்றேன், கேளுங்க.
நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவிதாதவர்களாய்
எழுந்திருப்பார்கள்.
நாமும்
மறுரூபமாக்கப்படுவோம்.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையும்,
அழிவுள்ளதாகி இந்த சரீரம் அழிவில்லாமையும்,
சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும்.
சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது,
அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று
ஜெயமாக விழுங்கப்படும். அப்பா, இன்றைக்கு மரணத்துக்கு உலகம் பயப்படுகிறது. எவர் என்னத்துக்கு பயப்படுகிறார் இல்லையோ, மரணம் என்று சொல்லிச்சுன்னா ஜனங்கள் பயப்படுத்தான் ஆகிறார்கள். ஒருவர் சொன்னார், கிறிஸ்தவர்களுக்கு மரணம் வாழ்க்கையின் ஆரம்பம் என்று சொல்லி. சரியான ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவர்களை குறித்து பேசல, சரியான ஒரு கிறிஸ்தவன் மரணத்துக்கு பயப்பட மாட்டான். அவனுக்கு தெரியும் மரணத்துக்கு பின்பாடு என்ன நடக்கும் என்பது. அந்த வசனத்தை வாசிங்க, கடைசியாக மரணத்தை குறித்த வசனத்தை வாசிங்க.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையையும்
தரித்துக் கொள்ள வேண்டும்.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்.
ஐயா, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? சரீரம் மாற்றப்படுகிற பொழுது. எல்லாரும் நினைக்கிறார்கள் உலகம் என்ன சொல்லுகிறது, மரணத்தோடு வாழ்வு முடிந்துவிடுது. கருத்தில்லாத வார்த்தைகள். ஒரு மரம் கூட ஒரு மனுஷனை விட நீண்ட காலம் வாழுகிறது. தேவனால் சிருஷ்டித்த மனிதனுக்கு இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும்? தேவன் வருகிற பொழுது ஒரு காரியம் நடக்கும், என்ன தெரியுமா? மரணத்துக்குரிய சரீரங்கள் எல்லாம் அழிவில்லாதையை தரித்துக் கொள்ளும். அப்பொழுது மரணத்துக்கு சவால். அடுத்த வசனத்தை வாசிங்க.
மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே.
மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கி என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் நிமித்தம் இந்த சத்தத்தை நாம் போடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு மரணம் உண்டா? பயம் பாருங்க. மரணமா? பயம். ஆனால் ஒன்று தெரியுமா, நசரேனாகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அப்போஸ்தலாகி அவர்களும் சரி நாங்களும் சரி சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதை எவரும் மறக்க முடியாது. இயேசுவோடு வாழ்ந்து அனுபவம் இல்லாத நீ இவைகளை குறித்து சொல்ல முடியாது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அனுபவிக்காத நீ அதை குறித்து சொல்ல முடியாது. ஆகையினாலே நான் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பு, வாழ்ந்து பார், அதற்கு பிற்பாடு முடிவெடு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷ ஊழியத்திலே பலரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினார். பலர் தேவ பக்கமாக திரும்பிக் கொண்டார்கள். 5000 பேர், 10000 பேர் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஆண்டவரை நம்பி பின்னும் முன்னும் ஓடினார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் அறியப்பட்டு மரித்தவுடனே எல்லாம் தடம் புரளுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்பிக்கை முடிந்து விட்டது. இயேசு இருக்கும் வரைக்கும் எவருக்கும் கவலை இருந்ததில்லை. எல்லாரும் பின்னால போனாங்க. இயேசு அற்புதம் செய்தார், நம்பினார்கள். இயேசு அதிசயம் செய்தார், நம்பினார்கள். இயேசு அசாதாரணமான காரியங்களை செய்தார், நம்பினார்கள். இன்றைக்கு மூன்று நாள் மரித்ததின் பின்பாக எழுப்பின லாசருவை நம்புகிற கூட்டம் இருக்கிறார்கள். ஆனால் மூன்று நாள் மரித்து உயிரோடு எழும்பின இயேசுவை நம்புகிற கூட்டம் குறைவாக இருக்கிறது. ஆச்சரியம்தான், எல்லாம் சரித்திரபூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது. லாசருவை இயேசு எழுப்பினார், ஆனால் இயேசுவின் பிறப்பை நம்புகிறார்கள். இயேசு வாழ்ந்ததை சரீரபூர்வமாக நிரூபிக்கிறார்கள். இயேசு கல்வாயிலே அடிக்கப்பட்டார், கையிலே அடிக்கப்பட்டாங்களா, காலிலே அடித்தாரா என்றதெல்லாம் ஆராய்ந்து செய்து சொல்லுகிறார்கள். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தாரா? இயேசு உயிர்த்தெழுந்தாரா? ஐயா, இயேசுவோடு வாழ்ந்த ஜனங்கள் அவர் மரிப்பதற்கு முன்போக அவரோடு வாழ்ந்தவர்களும் மரித்ததற்கு பிற்பாடு அவரோடு பேசினவர்களும் சாட்சி கொடுக்கிறார்கள். என்ன தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்தார் ஐயா, இயேசு உயிர்த்தெழுந்தார் ஐயா. இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னா நாங்க இங்க நிக்க மாட்டோம், நாங்க இங்க நின்று பேச மாட்டோம். இயேசுவும் ஒரு மனிதனை போல மரித்திருப்பார். இதுவரைக்கும் இந்த பூமியில எழுந்தவர்கள் 1000 பேர், சவால் விட்டவர்கள் 1000 பேர், ஆனால் எல்லாரும் மரித்து விட்டார்கள். ஆனால் நானே உயிர்த்தெழுந்தேன் என்று சொன்ன ஒரே ஒருவர், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்பதை நாம் மறக்க முடியாது. எத்தனை ராஜாக்கள் எழும்பினார்கள், எத்தனை தேசங்களை ஆட்சி செய்தார்கள், எத்தனை மதிப்புக்குரிய மனிதர்கள் எழும்பினார்கள். ஆசியா தேசத்திலே மகாத்மா காந்தி கலக்கினார், ஆப்பிரிக்கா கண்டத்திலே நெல்சன் மண்டேலா கலக்கினார். எல்லாரும் மரித்து போன நாள் வந்தது, ஆனால் இயேசு மரித்தார் உண்மை, ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது அதை விட உண்மையாக. திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 24வது அதிகாரம். நாங்கள் வாசித்து சில பகுதிகளை வாசித்து சில காரியங்களை நான் காண்பித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறனிடத்துக்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்து 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைகவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த
பாருங்க, இங்க பாத்தீங்கன்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதன் பின்பதாக என்ன நடந்தது? 3 நாட்கள் கழிந்த பின்பு அதிகாலையிலே எழுந்து இஸ்திரிகள் சேர்ந்து ஆண்டவருடைய கல்லறையை நோக்கி ஓடுகிறார்கள். அதிகாலையிலே வலிக்கிட்டு விட்டார்கள், நேரத்தோடு வலிக்கிட்டு விட்டார்கள். அந்த மனிதனுக்கு நித்திரை வந்துச்சோ வரலையோ என்னவோ ஏதோ, விடிய காலமே எழுந்து போனதின் நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் பார்க்க வேண்டும். 3வது வசனத்தை வாசிங்கள்.
உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல்
வாசிங்க,
அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள்.
இவங்க போய் பார்த்தாங்க, இயேசுவின் சரீரத்தை காணலப்பா. இன்றைக்கும் காலியாக இருக்கிற ஒரே ஒரு கல்லறை என்று சொன்னால் அது இயேசுவின் கல்லறை என்பதை சரித்திரம் நிரூபிக்கிறது. இவங்க போனது எல்லாம் என்னத்துக்கு போனாங்க தெரியுமா? இயேசுவின் சரீரத்தை நாம் பார்க்க வேண்டும் ஐயா. இயேசுவின் சரீரத்தையே இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் தேடுகிறது. ஆமா, இவங்க இயேசுவோடு இருக்கிற பொழுது இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாரே, அது தேவ சித்தம் என்று சொல்லி பேசினாரே, இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பேசினாரே, இதனாலே தான் இந்த பாவத்திற்கு விமோசனம் இருக்கிறது என்று சொல்லி பேசினாரே. அப்படியானால் இவர்கள் எதற்கு சரீரத்தை தேடி ஓடுகிறார்கள்? என்ன நடந்தது? நம்பிக்கை தள்ளாடுகிறதா? இயேசுவின் உயிர்த்தெழுதலை இவர்கள் நம்ப இருந்தால் சரீரத்தை, எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்ட கல்லனுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இருந்தது. ஏன் தெரியுமா? அவன் சொன்ன அவனுடைய வருகையிலே என்னை நினைத்திருந்த இயேசு மரிப்பார் என்ற நம்பிக்கை இருந்திருந்தால் அந்த கல்லன் அப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சொன்னான், வருகையில நினைத்தரல ஆண்டவர, நினைத்தரல. இஸ்திரிகள் அதிகாலையிலே வெளிக்கிட்டு கல்லறைக்கு வர்றாங்க. இயேசுவின் சரீரம் அங்க இல்லப்பா. இயேசுடைய சரீரத்தை யாரும் காட்ட முடியாது. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு அநேக ஆண்டவர் அப்பவே சொன்னாரு பாருங்க, அங்க எழும்புவாங்க இங்க எழும்புவாங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு சிலர் எழும்பி சொல்றாங்க, இயேசுடைய சரீரத்தை கண்டுபிடிச்சிட்டோன்றாங்க. இன்னும் ஒருத்தன் எலும்பி இயேசுடைய எலும்ப கண்டுபிடிச்சிட்டோன்றான். இன்னும் ஒருத்தன் எலும்பி இயேசு அப்படி இருந்தார் இப்படி இப்படியே சொல்லுகின்ற. ஆனால் வடிவாக கவனிங்க, கொஞ்ச காலத்தில் அவைகள் மறைந்து விடுகிறதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன தெரியுமா, உண்மையில்லாத எந்த சம்பவத்தை நீ நிறைவேற்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி. ஏன், அவைகள் நின்று விடுப்பது கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேரை பார்த்து அங்கே இயேசு அவருடைய சரீரம் இங்கே அவருடைய காரியம் அங்கே, ஆனால் நின்று விடுப்பது கிடையாது, அது அப்படியே போய்விடும் பாருங்க. ஆனா இத்தனை வருஷ காலமாக நின்று விடுக்கிறது என்ன தெரியுமா, நசரேனாகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தபடினாலே தான் நாம் வாழுகிறோம். இயேசு மறித்திருந்தால் ஐயா நாங்க இந்த பக்கம் வந்திருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். என்ன சொல்லுகிறது, அவர்கள் போய் தொடர்ந்து வாசிங்க, மூன்றாவது வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க.
உள்ளே பிரவேசித்து,
உள்ளே பிரவேசித்து
கர்த்தராய் இயேசுவின் சரீரத்தை காணாமல்
காணாமல்
அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்க.
இவங்களுக்கு கலக்கம் எங்க தெரியுமா, சரீரத்தை காணலையப்பா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சிந்திக்கிறது விட்டுவிட்டு சரீரத்தை காணாதபடினால கலக்கம் உண்டாகுகிறது. இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்துவை விட சில காரியங்கள் முக்கியத்துவமாக இருக்கிறது. கிறிஸ்துவை விட சில காரியங்கள் சரியா இருக்கும் சொல்லி அவைகளே கவனம் செலுத்துகிறோம். ஆனால் கிறிஸ்துவை விட்டு விட்டோம். தொடர்ந்து வாசிங்க.
பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்து ரெண்டு பேர் அவர்கள் அருகே
நின்றார்கள்.
அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த ரெண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதே.
ரெண்டு பேர் வந்து சொல்றாங்க, நீங்க வந்திருக்கிற புலம் புலியானது. ஏ, உயிரோடு இருக்கிறவரை மறித்தோரிடத்தில் தேர்றீங்களேப்பா. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்க, உயிரோடு இருக்கிறவரை மறித்தோரிடத்தில் தேடுகிறீங்களே. ஆனால் நீ என்ன, இயேசுவை நம்பினாய். இயேசுக்கு பிற்பாடு மூன்று வருஷம் ஊழியத்தில் 33 வருஷமாக பின்னும் முன் தெரிஞ்சு நீங்க என்ன செய்தீங்க, இயேசு எங்கப்பா தேர்றீங்க, எங்க தெரியுங்க, கல்லறையில் நிக்கிறோம், அங்க இயேசு இருக்கிறார். அதற்குள்ள மரித்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது, இயேசு அங்க இருக்கிறார். வந்தவர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியும், ஐயா உயிரோடு இருக்கிறவர்ல நீங்க ஏப்பா மரித்தவங்க இடத்துல தெரியுங்க. தொடர்ந்து வாசிங்க.
அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்.
அவர் இங்க இல்லை அப்பா, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். வாசிங்க தொடர்ந்து.
மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாள் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள்.
முதல்லையே சொல்லி இருந்தாரே, அப்புறம் எதற்கு சரீரத்தை தேடுகிறீர்கள்? அப்படியானால் இங்க வந்த இஸ்திரிகளுக்கு நடந்தது என்ன தெரியுமா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பெரிய சிந்தனை இருக்கவில்லை. கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த சிந்தனையே இருந்து கொண்டு இருந்தது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் யோசிக்கவும் இல்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன, இயேசுவின் சரீரத்தை நான் பார்க்க வேண்டும். இயேசுவின் உயிர்த்தெழுதலை மூன்றாம் நாளில் அவர் நம்ப இருந்தால் அவர்கள் கல்லறின் அண்டையிலே அவருடைய சரீரத்தை நாடி இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்தாகும். தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள்.
இப்ப என்ன நினைச்சாங்க, இப்ப சொன்னதின் அடிப்படையில் என்ன நம்புறாங்க, எங்க இயேசுவின் சரீரம் இங்க இல்லப்பா, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி என் காதுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ஓடி 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 நான் சொன்ன பாருங்க, முதல்ல கிறிஸ்துவின் மரணத்திற்கும் பெந்தெகொஸ்தே நாளைக்கும் அல்லாவிட்டால் கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவும் சில காரியம் நடந்தது, அது மிகவும் முக்கியமானவைகள். இப்ப அவங்க வந்து சொல்றாங்க, 11 வசனத்தை வாசிங்க.
இவர்களுடைய வார்த்தைகள்
10 வசனத்தை வாசிங்க.
இவர்களே அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள், மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடைய கூட இருந்த மற்ற ஸ்திரிகளுமே இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை.
இப்ப என்னையா அடுத்த பக்கத்துல நடந்தது? முதல்ல ஒரு கூட்டம் வந்துச்சு, சரீரத்தை தேடி வந்துச்சு, இயேசுவின் சரீரத்தை தாங்கப்பா. அவங்களுக்கு வெளிப்பட்டது என்ன? ஏசையா மரித்தோரிடத்துல உயிர் தெளிந்தவளை தேடாதீங்க, போங்கப்பா. வர்றாங்க சீசரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அங்க போய் சொன்னாங்க என்ன தெரியுமா? ஜபாரியா, இயேசு உயிர் தெளிந்து விட்டாரா? 11வது வசனத்தை வாசிங்க. இப்ப
இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை.
அவங்க நம்பலப்பா. யாரு? சீஷர்கள். இயேசுவோடு அவருடைய மரணத்துக்கு முன்பாக அவர்களோடு இருந்து சாப்பிட்டவர்கள், அவரோடு அப்பம் பிட்டவங்க நம்பல. அவங்க வந்து சொன்ன செய்தியை நம்பலைங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்தி கொண்டு தெரிகிறோம்? நம்ப கூடிய செய்தி கொண்டு தெரிகிறோமா? இல்லாமத்தான் நம்ப கூடாத செய்திகள் கொண்டு தெரிகிறோமா? இதை குறித்து பேசலாம், அதை நான் அப்படியே நிப்பாட்டினேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா சீஷர்கள் அற்புதம் செய்து ஆண்டவருக்கு முன்பாக பார்த்த சீஷர்கள் சொல்றாங்க, இவங்கள் ஏதோ அலட்டுறாங்கப்பா. இயேசு உயிர் தெழுந்ததை குறித்து திரும்ப 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 ஆண்டவர் சொல்லியும் சீஷர்கள் என்ன சொல்றாங்க? இங்க சும்மா அலட்டுறாங்கப்பா. அப்படியானால் இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலை இவர்கள் எவ்வளவுக்கு நம்பி இருந்தார்கள்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை இந்த ஸ்திரிகள் எவ்வளவுக்கு நம்பி இருந்தார்கள்? இது இங்க பக்கத்தில் இருக்கிற சம்பவத்தை விளக்குவதற்கு முழு அதிகாரம் வாசிக்கணும்னு நான் வாசிக்காம சில வார்த்தைகளை வாசிச்சு ஓடிடுறேன். எப்படி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 13வது வசனத்தை வாசிங்கள். 13,
அன்றைய தினமே அவர்கள் ரெண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள்.
அடுத்த வாசிங்க.
போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள்.
ஓகே, அடுத்தது 16வது வசனத்தை வாசிங்க.
ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
இங்க பாத்தீங்கன்னா இயேசு இவங்களோட இணைஞ்சிட்டேன்னு அவங்களுக்கு சொன்னாங்க. பாருங்க, எம்மாவூருக்கு போவேன் என்று சொல்லி சொன்னே அங்க அவங்களை வரை சொல்லுங்க. இவங்க போய்கொண்டிருக்க இயேசு இவங்களோட குரூப்போட வந்து சேர்ந்துட்டாரு. நடந்தது என்ன? இயேசு அவர்களோடு இருக்கிறதை கூட அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் தான், நாம் தேவனை நம்புகிறோம், நாம் தேவனை நம்புகிறோம். ஆனால் கண்கள் திறக்கப்படவில்லை. அவர்களுக்கே திறக்கப்படவில்லையே, சீசத்துவத்திற்கே திறக்கப்படவில்லையே. 21வது வசனத்தை வாசிங்கள். 21வது வசனம்.
அவரே இச்சவேளை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளா ஆயிற்று.
இந்த வசனத்திலிருந்து என்னத்தையா வழங்கிக் கொள்ளலாம்? சீஷத்துவம். 33 வருஷமாக இயேசு இருந்த பொழுது வாழ்ந்தவர்கள், 3 வருஷம் ஊழியத்திலே அவர்களோடு அலைந்து திரிந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இவரை தாயா நம்பி இருந்தோம். கேள்விக்குறி. இவரை தாயா நம்பி இருந்தோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய பரமேறுதலுக்கும் இடையிலே நடக்கிற ஊழியம் தான் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனத்தை.
வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை.
அவங்க நம்பல. இயேசு உயிர்த்தெழுந்தத நம்பல. 21வது வசனத்தை வாசிங்க. இப்ப
அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம்.
அவரே இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பாருன்னு சொல்லி நம்பி இருந்தோய்யா. இயேசு மரித்து போயிட்டாருன்னு சொல்லி சீஷர் சொல்றாங்க. ஆகையினால கல்வாரியோடு அவர்கள் நின்று விட்டார்கள். உயிர்த்தெழுதலை எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் நம்பினார்கள் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் தனித்தனிய ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டிய நிலைமையாக இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படியே 25வது வசனத்தை வாசிங்கள்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி.
அதுக்கப்புறம் 34வது வசனத்தை வாசிங்க.
கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு
அர்த்தம் வாசிங்க.
வழியில் நடந்தவர்களையும் அவர்கள் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவர்களை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமை அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
ஓகே, அப்படியே 41வது வசனத்தை வாசிங்க.
ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டோ என்று அவரிடத்தில் கேட்டார்.
அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்படியே பேசிக்கொண்டு போறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்ததை இயேசு எப்படி தெரியுமா நிரூபித்தார்? வந்து நின்று சமாதானம் என்று சொல்லி அவர் புசித்து அவங்களுக்கு நிரூபிச்சார். என்ன தெரியுமா? நான் தான்ப்பா இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நான் தான். உங்களுக்கு முன்பாக நான் இருந்து பேசினு பாருங்க, உங்களோடு ஊழியம் செய்த பாருங்க, உங்களுக்கு இங்க வர சொல்லி நான் சொன்னேன் பாருங்க, அந்த இயேசு நான் தான் என்று சொல்லி சீஷர்களுக்கு அவர் நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய உயிர்த்தெழுதலை சீஷத்துவத்திற்கு அவர் நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? அவர்கள் கல்வாரியோடு இயேசுவை விட்டு ஒரு அடி பின்வாங்கி விட்டார்கள், ஒரு அடி பின்னுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்து இருந்தால் எப்படி அவர்கள் நடந்திருக்க மாட்டார்கள்? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்ரவேலரை ரட்சிக்கிறவன் இவர் தான் சொல்லி நாங்கள் நம்பி இருந்தோப்பா, ஆனா அவர் கல்வாரியிலே மரித்து விட்டார் என்று சொன்ன உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் மத்திலே இஸ்ரேலுக்குள்ளே வெளிப்பட்டார், இரண்டாவதாக சீஷர்களுக்குள்ளே வெளிப்பட்டார், மூன்றாவது யோவான் 20வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிங்க.
இயேசு வந்திருந்த போது 12 பேரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆலிங்களிலால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன்.
ஒரு ஊழியக்காரன் பாருங்க, அப்போஸ்தலர்களே அடைக்கப்பட்ட மனுஷன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அங்க பாரு, இயேசு முதல்ல வந்திருக்கிற பொழுது முதல்ல இயேசு சீசர் மத்தியில் வரைக்கும் இந்த ஊழியக்காரன் அவரோட இல்ல. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? தைரியமா சொல்றான் பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்தண்டி நீங்க சொல்றீங்க, முதல்ல இஸ்திரியல் போய் அவர்களுக்கு சொல்லிக்க அவங்க நம்ப இல்ல, அவங்க போய் தோமாக்கு சொல்லிக்க தோமாவும் நம்ப இல்ல, இப்ப தோமா என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்திருந்தா அவரை நான் பார்க்கணும் கண்ணால, அவருடைய கையில அறையப்பட்ட ஆணியில நான் கையில் அந்த ஓட்டையில கைய வச்சு நான் பார்த்தாத்தான் அதை நம்புவேன். இன்றைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? தெய்வத்தை காட்டுங்க, நீ எனக்கு காத்தை காட்டு, நான் உனக்கு தெய்வத்தை காட்டுகிறேன். பிரச்சனையே கிடையாது. எந்த வேதத்துல நீ பார்த்தாலும் தெய்வத்துக்கு ரூபம் கிடையாது, ரூபமே கிடையாது. அவனவன் கற்பனையில பார்த்து ரூபங்கள் கொடுக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் புது புதுசுவாக ரூபங்கள் வருகிறது, ஒவ்வொரு வருஷமும் புது புதுசுவாக தெய்வங்கள் வருகிறது. ஆனால் தெய்வம் என்பதை நிறுவியா? தெய்வம் உண்டு. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ 1000 தெய்வங்கள் புரந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. தாமா சொல்லுகிற ஒரு மனுஷன் சொல்றான், இயேசுவை நான் பார்க்கணும், அவருக்கு சிலுவையில அரைஞ்சாங்களே அந்த ஓட்டை, அதுக்குள்ளெல்லாம் கையை விட்டு நான் பார்த்தாத்தான் நான் நம்புவேன். அப்படியானா என்னங்க? நம்பிக்கையிலே தட்டம் புரண்டு கொண்டு இருக்கிறார்கள். சூழ்நிலை அப்படி இருக்கிறது, காலம் அப்படி இருக்கிறது. இயேசுவை சிலுவையில அரைந்தபடியினாலே இயேசுவுக்கு பின்பாக தீர்ந்தவர்களை பிடித்து ஜெயில போட்டு பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது.
மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. வாசிங்க.
பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல்
யாருக்கு சொல்லப்படுகிறது? சீஷத்துவம். ஒரு சீஷனுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவனை ஆராதித்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவன் விசுவாசியாயிராதப்பா, விசுவாசியாயிரு. அவன் விசுவாசியாயிராத விசுவாசியாயிரு. இன்றைக்கு நீ நடத்தைகள், உன் பேச்சுக்கள், உன்னுடைய வாழ்க்கைகள், உன்னுடைய ஓட்டங்கள் எல்லாம் உன் விசுவாசத்தை நிரூபிக்கிறதா, அல்லாவிட்டால் உன் அவிசுவாசத்தை நிரூபிக்கிறதா என்று சொல்லி இன்றைக்கு முடிவு செய். இன்றைக்கு முடிவு செய். தொடர்ந்து வாசிங்க.
தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என்றவன் ஏன்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்.
கூட்ட ஜனம் தெய்வத்தை நான் காண வேண்டும். ஐயா நீ கேள், அவர் உனக்கு காண்பிப்பார். ஆனால் தெய்வத்தை சோதிக்கும் வண்ணமாக கேட்காத, அது உனக்கு ஆபத்தாய் முடிந்துவிடும். தெய்வத்தை கேள், பார்க்க வேண்டுமா, சொல்லு, வெளிப்படுத்த மாட்டவரே, நான் நம்புகிறேன், தப்பு கிடையாது. ஆனால் சோதியாத. தெய்வத்தை சோதிப்பதற்கு உனக்கும் எனக்கும் அருகதை கிடையாது. சோதியாத. தாமா அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இன்றைக்கும் பேச்சுக்கள் அப்படி இருக்கிறது இல்லையா, அவங்களை பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க, இந்த செய்தியை விட்டு வெளியில போக எனக்கு விருப்பம். தாமா சொல்லுகிறான், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாரா, அப்ப நான் அவரை பார்க்கணும், அவருடைய சரீரத்தை நான் தொட்டு பார்க்கணும். யார் தெரியுமா? இயேசுவோடு இருந்தவர்கள், அசாதாரணமான அற்புதங்களை கண்ட ஜனங்கள், இயேசு செய்த அற்புதத்தை பாடினவர்கள், இயேசு செய்த அற்புதத்திலே சாப்பிட்டவர்கள், இயேசு செய்த அற்புதங்களை கண்ணால கண்டு ஆச்சரியப்பட்டவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னது, அவர் வந்தாத்தா. அப்படியானால் இவர்கள் எவ்வளவுக்கு உயிர்த்தெழுதலை நம்பினார்கள்? இயேசு மரிப்பதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தைகள் அவ்வளவுத்தையும் இயேசு மரித்ததின் பிற்பாடு திரும்ப அவர்களுக்குள்ளே கொண்டு வேண்டி இருந்தது பாருங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைப்பூட்ட வேண்டி இருந்தது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த பாரு, இந்த ஆலயத்தை மூன்று நாள்ல நீ இழிச்சு போடப்பா, மூன்று நாள்ல எழுப்பிடுறேன். அது அவரை குறித்து பேசினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், மூன்றாவது நாள் உயிர்த்தெழுவேன் சொல்லி பேசினார். இதைத்தான் குற்றமாக, குற்றவாளியாக இயேசுவை நிறுத்தினார். ஆலயத்தையே இடிச்சு போட சொல்றாரு, மூன்று நாள்ல தான் கட்டுவேன்றாரு என்று சொல்லி இயேசுவை குற்றமாக பிடித்தார்கள். பாருங்க, தோமா முதலாவது இஸ்திரியல் எங்க வந்தாங்க, சரீரத்தை தேடி வந்தாங்க. எங்க இயேசுவின் சரீரம்? உயிர்த்தெழுந்தாரா? எங்க உயிர்த்தெழுந்தா? இயேசுவின் சரீரம். அவன் சொல்றான், உயிர்த்தெழுந்தவரை மரித்தோடத்திலிருந்து தேடாதீங்கப்பா. ஓடி போறாங்க, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாராம். சீஷர்களே, அவங்க என்ன, நீங்க சும்மா அலட்டுறீங்கப்பா, நாங்க நம்பினது உண்மை, இயேசுதான் இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை தருவார் என்று சொல்லி நம்பினது உண்மை. தோமா இல்ல பாருங்க, தோமா வந்து நிக்கிறாரு, நான் கையில போடணும், கையில தொட்டு பார்க்கணும். இன்னைக்கு இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. இயேசுவை காட்டுங்க, இயேசுவை காட்டுங்க, இயேசுவை காட்டுங்க. அவனவன் தேவையில்லாத சொப்பனமெல்லாம் காண்றான். ஏயா கேள, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தேவையில்லாதெல்லாம் கனவு காண்டிட்டு திரியறான். கேள, ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். யோவான் 21:3 வாசிங்க சீக்கிரமாக.
சீமேன் பேதுரு மற்றவளை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை.
யாரு? பேதுரு, ஊழியக்காரன். ஊழியக்காரன் எங்க போயிட்டான்? நான் வேலை செய்ய போறேன் பாருங்க. இயேசு சிலுவையில் அரைச்சு மூன்று நாள் ஆயிட்டு, என்ன நடந்த ஏதுன்னு ஒண்ணும் தெரியல, இப்படியே இருந்தா காலம் சரி வராது பாருங்க. நான் எங்க போறேன்? வேலை செய்ய போறேன்னு சொன்னேன். பக்கத்துல இருந்த 4-5 பேர் அவரோட சேர்ந்து போயிட்டாங்க பாருங்க. எங்க வேலை செய்வதற்கு? யாரு பேர்? அப்போஸ்தலன். யாரு? ஊழியக்காரன். 15 வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
அவர்கள் ஜெபம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, இவர்களிடத்தில் இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார்.
இந்த கேள்வியை பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கணும்னா, இன்னைக்கு முழுத்தும் சிந்திச்சு பார்த்தேன், ஏப்பா இந்த கேள்வி. இதுக்கு இடையில நீங்க வாசிச்சு பாருங்க, கணக்கு வாசிக்கிற பாருங்க, இதுக்கு இடையில நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்து இவங்க ஆண்டவரே எங்களுக்கு மீன் கிடைக்கணும், மீனை போடுங்க, ரெண்டு படகுகள் எல்லாம் பிய தைக்கினா மீன் எல்லாம் அள்ளி கொண்டு வந்திருக்க பொழுது வந்து பார்த்தேன், எப்பதான் விளங்கிது இயேசு என்று சொல்லி அவன் சீமோன் பேதுரு தண்ணிக்க குதிச்சுட்டான் பாருங்க. தண்ணிக்க குதிச்சு நின்று அவருக்கு வஸ்திரமே இல்லையா, அவர் குதிச்சுட்டாரு பாருங்க. குதிச்சு நின்றுக்கல, கண காரியங்கள் வாசி, அப்படியே வாசி கொண்டு போன கணக்கு வாசிக்கணும். அப்படியே வாசிச்சு 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 ஆண்டவர் கூட அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றாரு. ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. சீமோன் பேதுரு எதற்கு திரும்ப மீன் பிடிக்க போனா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏராளமான மேலான காரியங்களாக இருக்கிறதே, அப்படியானால் இந்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டும்? இன்றைக்கு என் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்டா, ஆனா பேதுருவே நீ என்ன அன்பா இருக்கிறாயா? நான் கண்டுகொண்டது என்ன தெரியுமா? ஆண்டவர் திரும்ப திரும்ப மூன்று தரம் கேட்டார். ஏய் ஆண்டவருக்கு என்ன மூன்று தரம் கேட்கிறாரு? ஒரே கேள்வியை கேட்கிறாரு, அவர் ஒரே பதில் சொல்றார். என்ன தெரியுமா கேட்டேன்? சீமோன் பேதுருவே, நீ என்ன நேசிச்சிருந்தா நீ திரும்ப அங்க போயிருக்க மாட்டாப்பா. நீ என்ன நேசித்திருந்தா நீ விட்டு வந்த காரியத்திற்கு போயிருக்க மாட்டாப்பா. ஏன் தெரியுமா? வாசிங்க மத்தேயு 4:18 வாசிங்க. மத்தேயு 4:18 இந்த பக்கத்தில் அந்த நூலை வைத்துக் கொள்ளுங்க. மத்தேயு 4:18 வாசிங்க. சீக்கிரம்.
இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த ரெண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார்.
இங்க பாருங்க, பேதுரு இருக்கிறார். அவருக்கு முன்பின் தெரியாது மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவர்கள். அந்த பள்ளியில இயேசு வந்து என்ன சொன்னா, இங்க பாரு பேதுருவே, என் பின்னே வா, என் பின்னே வாப்பா, என் பின்னே வா. எல்லாத்தையும் விட்டு விட்டு போன மனுஷன் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது எதற்கு திரும்ப அந்த வேலைக்கு போனான்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை அடித்து சொல்ல வேண்டிய மனுஷன் எதற்கு போனான்? தெரியாது. இயேசுவின் கேள்வி ஏன் எப்படி இருக்கிறது எனக்கு கேட்கிற பொழுது எனக்கு இன்னைக்கு வாசிக்க வாசிக்க எப்படி இருந்துச்சுமா? பேதுருவே, நீ ஏப்பா போன, என்ன நீ நேசிச்சிருந்தா அப்படி போயிருக்க மாட்டிய. 2:15-16 வாசிங்க. 2 தரம்
அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் நாடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு? என்னுடைய சிந்தனை எல்லாம் இன்றைக்கு அதுலான் இருந்தது பாருங்க. இன்றைக்கு முழுத்துல நான் அதை யோசிச்சேன். ஆண்டவரே, ஒரே கேள்வியை கேட்கிறீர், அன்பாயிருக்கு அவன் சொல்றான், உமக்கு தெரியும் என்று சொல்லி அப்படியா நான் ஏற்பா? நீ அங்க போன, ஏன் போன, எதற்கு போன? நாம் எல்லாரும் இன்னைக்கு இயேசுவை நேசிக்கிறோம், ஆனா நாம் செய்கிற காரியங்கள் அவைகளை நிரூபிக்கிறதா என்பது கேள்விக்குரியதாகும். நாம் இயேசுவை நேசிக்கிறோம், கிடைக்கவே கிடையாது. ஏன் தெரியுமா? நாம் செய்கிற காரியங்கள் அவையை மாற்றி காண்பிக்கிறது பாருங்க. 3 தரம் வாசி கேளுங்க. 17
3 தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா
என்றார்.
என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஏப்பா இங்க மாத்திரம் பிள்ளையாய்ச்சிட்டு பதில், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. வாசிங்க தொடர்ந்து.
பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே,
வாசிங்க,
ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் நாடுகளை மீட்பாயாக என்றார்.
நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், ஆனா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இது 2 விதமான பதில் பாருங்க. முதல்ல 2 விதத்தில் கொடுத்த பதிலுக்கு 3வது அவன் கொடுத்த பதிலுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் கேள்வி உண்டாகும், கேள்வி உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் எவ்வளவு தூரத்துக்கு நம்புகிறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்புகிறோம்? விசுவாசியா இருங்கப்பா, அவிசுவாசியா இராதுங்க. விசுவாசியாக இருங்க, அவிசுவாசியா இராதுங்க. மத்தேயு 28:18 வாசிங்க. மத்தேயு 28:18-19
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல யாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவர் இந்த சகல
நாட்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருஷம் ஊழியத்துல அப்போஸ்தலருக்கு இதை குறித்து சொல்ல வேண்டிய பயங்கரமா நின்றாங்க பாருங்க, பயங்கரமா நின்றாங்க பாருங்க. இயேசுவா கூட்டமாயா, இயேசுவுக்கு அற்புதம் செய்யற, ஓகே ஆண்டவர் அவுட்டுட்டு வா, அவுட்டுட்டு வர்றான், கொட்டிட்டு வா, கொட்டிட்டு வர்றான், பெருக்கிட்டு வாண்டா, பெருக்கிட்டு வர்றா. அவங்களுக்கு கொஞ்சமும் சந்தேகம் இருக்கல. ஆனா சிலுவை வந்தாங்க பாருங்க, சிலுவைக்கிடையிலேயே அநேக திண்டாட்டங்கள். ஆனா சிலுவை வந்ததின் பிற்பாடு இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்தி அவங்க மறந்து போயிட்டாங்க. முதலாவது ஸ்திரீகள் ஓடி வந்து இயேசுவின் சரீரத்தை நாங்க பார்க்கணுமப்பா, இயேசுவின் சரீரம் எங்கே காட்டுங்க. கண்ணீரோடு வந்து நிக்கிறாங்க, இயேசுவின் சரீரத்தை காட்டுங்க. அங்கே ரெண்டு பேர் நின்று என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க உயிர் தெளிந்தவரை மரித்தோரிடத்திலிருந்து தேடுகிறது சரியாப்பா. அவங்களுக்கு விளங்கிட்டது, இயேசு சொன்ன மாதிரி உயிர் தெளிந்து விட்டா ஓடுறாங்க, கட 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 ஓடிப்ப எங்க போறாங்க, சீசரிடத்துல ஓடுறாங்க. சீசரிடத்துல போய் சொல்ல அவங்க சொல்றாங்க, இவங்க சும்மா பேசுறாங்க பாரு, இயேசு உயிர் தெளிந்ததுதான் அவங்க சொன்னாங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சும்மா பேசுறாங்க பாரு. அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேலருக்கு விடுவி இவர்கிட்ட தான் வருமென்று நம்பி இருந்தோம், நம்பி இருந்தோம், ஆனா அதுக்கு இடையில சிலுவையில போட்டுட்டாங்க ஆளு கொண்டு போய், நம்பி இருந்தோம் பாருங்க. அதுல தோமா இருக்கிற தோமா அடுத்த முறை வந்து தோமா சொன்ன பாரு, இயேசுவை காட்டுங்க, நான் அவரை பார்த்து இன்னைக்கு இப்படித்தான் அநேகர் கேட்கிறேன் பாரு. அநேகர் நினைக்கிறது என்ன, இந்த தோமாக்கள் மாதிரியே அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா, இயேசு கொண்டு காட்டுங்க நாங்க பார்க்க, இயேசுவை கொண்டு வந்து காட்டுங்க, அப்புறம் எதுக்கு உனக்கு நம்பிக்கை தேவையில்லை, உனக்கு நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை தேவையில்லை, காட்டுறோண்ட நம்ப வேண்டிய அவசியமும் இல்லையா, அதுக்கே உன்னிட்ட நம்பிக்கை நாம எதிர்பார்க்கணும். இயேசுவை காட்டுனா வர்றவன் போறவன் எல்லாருமே நம்பிட்டு போயிருவானே, உலகமே நம்புமே. அப்படி இருக்குமே நான் நம்பிக்கையுடைய அர்த்தம் புரியாதவர்களா போய் விடுவோம் இல்லையா. அந்த தோமா இயேசுவோட இருந்த தோமா சொல்லுது என்ன தெரியுமா, நான் கையை தொட்டு பார்க்கணும் ஐயா. சில பேர் சொல்லுவாங்க, அற்புதத்தை செய்து காட்டு சொல்லுங்க அப்ப நம்புறோம். வேதத்திலேயே அநேக இடத்துல ஆண்டவர் வந்து என்ன வச்சுனா, இதுக்குரிய நேரம் எனக்கு வரல. வேதத்திலேயே ஆண்டவர் சொல்லியிருக்க சில சில காரியங்கள் அந்த நேரத்தில் தான் நடக்கும். சில தேவ ஊழியர்கள் கூட பயங்கரமான வியாதியிலே இருப்பார்கள், சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய நாமம் மகிமைப்படத்தக்கனவாக அது இருக்குது, அதுக்குரிய நேரம் வரும் ஐயா. உன் அவசரத்துக்கெல்லாம் விளையாடுறதுக்கு நீ வச்ச ஆள் கிடையாது இயேசு. இஷ்டமா இயேசுவை நம்பு, பரலோகம் போக வேண்டுமா இயேசுவை நம்பு, இல்லாவிட்டால் சிறந்த வழியாக இருக்கிறது நரகம், நீ தாராளமாக போகலாம். நரகத்திற்கு போவதற்கு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை தேவையில்லை பாருங்க, நரகத்திற்கு போவதற்கு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை தேவையில்லை பாருங்க, நீ போகலாம். ஆனா பரலோகம் போறியா, நீ நிக்கிற நிலைமையில இருந்து பரலோகம் போவாயா என்பதை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்பாயாக. தாமா சொல்றேன், நான் தொட்டு தான் பார்க்கணும், நான் தொட்டு தான் பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார், யோ கண்டு விசுவாசிக்கிற உன்னை விட காணாம விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களப்பா, நீ கண்டு விசுவாசிக்க போகிறாயா, காணாம விசுவாசிக்க போறாயா? கண்டு விசுவாசிக்கணும்னா தேவனிடத்தில் கேள், உனக்கு கட்டாயம் காட்டுவார், கட்டாயம் அவரை வெளிப்படுத்துவார். சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், காலங்கள், நேரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும், ஆண்டவர் காண்பிப்பார். ஆனால் உனக்கு சரியான நம்பிக்கை இருக்குன்னு பாருங்க, நம்பிக்கை இல்லாமல் தேவனோடு விளையாடாத, அது உனக்கு தகுந்ததாக அமையாது. பேதுரு, ஆண்டவரே நாம நேசிக்கிறேன், நீ அறிவி, நீ அறிவேன்னு எனக்கு தெரியும், நீ சொன்னதும் தெரியப்பான, நீ செய்த காரியம் நம்பக்கூடியதாக இருக்கலையே, நின்றவனே கூட்டிட்டு இல்லையா போயிட்டாய், பேதுருவோட நின்றதையும் பின்னால போயிட்டு எங்க மீன் பிடிக்க போறோம், எதுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை, இயேசுவோட இருக்கிற பொழுது நாம நல்லா சாப்பிட்டோம் பாருங்க, அற்புதம் செய்து ஆண்டவர் செய்து அப்பப்போ 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 எல்லாம் செய்து தந்தா நாங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கல. இப்பொழுதோ நாங்களே மீன் பிடிக்க போயிடுறோம், ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், வாயா மீன் பிடிச்ச உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றேன். நம்முடைய அழைப்புகளும் நம்முடைய ஊழியங்களும் தேவனுக்கு முன்பாக வலுவ விடாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்க. இந்த வெளிப்படுத்த இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உடைய அழைப்புகள் உனக்கு தெரியாமலே வலுவி போகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்க, எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்க. அது எல்லாம் எல்லாருடைய அபிவிசுவாசத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்தி விட்டு வந்து கடைசியில கட்டளை கொடுத்தார், என்ன தெரியுமா, நீங்க புறப்பட்டு போங்க, நீங்க புறப்பட்டு போங்கப்பா. எங்க ஆண்டவர, உலகம் முழுத்திலும் போங்க. அப்படியா, ஏன் ஆண்டவர, அற்புதத்தை செய், இயேசுவின் நாமத்தை சொல்லு, ஞானஸ்தானத்தை கொடு, பரலோகத்துக்கு அனுப்பு. இதற்கு ஆண்டவர், நான் சும்மா உங்ககிட்ட கேட்கிறேன், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வண்ணமாகவே போயிருந்தால் இந்த கூட்டம் கிறிஸ்துவுக்காக திரண்டிருக்குமா என்பது கேள்விக்குரியதாகும். ஆனா ஆண்டவர் என்ன சின்னாத்தினார், அவருக்கு நல்லா புரிஞ்சிட்டு, இவ்வளவு சொல்லியும் அங்க கேட்கல, திருப்பவங்களை நான் வணையணும் பாருங்க, திருப்ப ஆண்டவர் வார்த்தைகளை எச்சரித்தார், திருப்ப வார்த்தைகளை கவனத்துக்கு கொண்டா, திருப்ப திக்கதரிசன வார்த்தைகளை கொண்டா, திருப்பவங்களை எழுப்பி விட்டா, திருப்ப விசுவாசத்தில் சரிப்படுத்தி விட்டா, அதற்கு பிறகு பெந்தெகோஸ்தே நாள் வந்தது. முழங்கத் தொடங்கினார்கள் அப்போஸ்தலர்கள், முழக்கமிட்டார்கள். இன்று வரைக்கும் அப்போஸ்தல புத்தகம் முடியவே இல்லை. பாருங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை தைரியமாக சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பார்த்தா எல்லாம் ரத்த சாத்தி, கழுத்து வெட்டினா போனா போகுது ஐயா, ஜெயில போடுறியா போனா போகுது ஐயா, இயேசுக்கா எதுக்கு நான் செய்ய தைரியம் ஐயா? ஏன் தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எனக்கு அவர் காண்பித்தார், எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். எனக்கு தெரியாமல் தான் ஓடி போனேன், ஆனா காண்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு போன்ற அப்போஸ்தலர் ஊழியர்கள் பயங்கரமாக எழுந்திருந்தார்கள். என்ன தெரியுமா, இன்றைக்கு முஸ்லிம் தேசங்களிலும் சரி, ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் சரி, கொலை செய்ய திட்டமிடுவாங்க, கொலை செய்ய போறோம், இதை குறித்து நாங்க கவனம் எடுக்க போறதே கிடையாது. பாருங்க, இந்தியா தேசத்திலே ஊழியக்காரன் ஒரு பிள்ளையும் போட்டு வேன்ல கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக கொளுத்தி எரித்தார்கள். கொளுத்தி எரித்தவன் அதுக்கு பிறகு எப்படி வாழ்ந்தானோ தெரியாது, மண்டை சிதறித்தான் வாழ்ந்திருப்பான். ஆனா கொளுத்தி எரியப்பட்டவன் ஆண்டவரோட நிப்பான். பாருங்க, மரணமே உன் கூரங்கி, பாதாளமே உன் ஜெயமங்கி, கிறிஸ்துவானவர் ஜெயமெடுத்தார். மரணத்தின் மீது என் ஆண்டவர் ஜெயமெடுப்பாரே, ஆனால் நானும் நீயும் அதே மரணத்திலே ஜெயமெடுக்க வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேதம் நமக்கு வெளி ஆகையினாலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் இன்றைக்கு வரும்பொழுது சிந்தித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, இன்னைக்கு விசுவாசியில் என்று பலர் இருக்கிறோம், ஊழியர்கள் சொல்லி பலர் இருக்கிறோம், ஆனால் ஒரு விசுவாசியை பிடித்து ஆண்டவருடைய பிறப்பை எனக்கு சொல்லுங்க என்று சொல்லி கேட்டா சொல்ல தெரியுமா? ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையின் பாட்டை எங்களுக்கு எனக்கு விளக்குங்க என்று சொல்லிச்சுன்னா முழுத்திலும் சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை எனக்கு சொல்லுங்க என்று சொல்லி கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய இரகசிய வருகை எப்படி இருக்கும்னு சொல்லி உன்னை கேட்டா நீ எனக்கு சொல்லுவாயா? ஆண்டவருடைய பகிரங்க வருகை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டால் உன்னால் எனக்கு அதை சொல்ல தெரியுமா என்ற அறிவு ஏன் என்று சொல்லி கேட்டா, ஆண்டவரோட இருந்தவங்களே உயிர்த்தெழுதல தள்ளாடினாங்கப்பா. உனக்கு அந்த அறிவு இருக்குதா? உனக்கு அந்த வெளிப்பாடு இருக்குதா? உனக்கு இந்த வெளிச்சம் இருக்குதா? இல்லைன்னா உன் குருடும் உன் கண்ணும் அப்படியே இருக்கிறதா? இந்த வெளிப்படுத்த நாள்ல உனக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சீசனே, ஊழியக்காரனே, விசுவாசியே, நீ அவிசுவாசியாயிராத, விசுவாசியாயிரு. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா. தயவு செய்து எழும்பி கண்களை மூடி நில்லுங்க. இந்த நாள்ல நீ முடிவு செய்யணும் ஒரு காரியம். தயவு செய்து கண்களை மூடி அங்கே பார்க்காதீங்க. யாரும் உங்களுடைய சிந்தனையை சிதறடிக்காதீங்க. நின்ற இடத்துல விட்டு அசையாதீங்க. தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடிய வண்ணமாக இருங்க. நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு தேவனுக்கு பதில் சொல்லுங்க. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. நீ அவிசுவாசியாக இருக்கிறாயா அல்ல விசுவாசியாக இருக்கிறாயா சொல்லப்பா. தோமாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ கண்டு விசுவாசிக்கிறாயப்பா? காணாம விசுவாசி, காணாம விசுவாசி. அதற்கு தான் பெயர் விசுவாசம், காணாமல் விசுவாசி. ஐயா ஐயா, இயேசுவின் பிறப்பை நீ நம்பலாம், கல்வாரி மலையிலே அடிக்கப்பட்டதை நம்பலாம், உயிர்த்தெழுதலை நீ நம்பாவிட்டால் பரலோகம் வருவது கடினமானது. உயிர்த்தெழுதல் அவருக்கு ஊடாக மாத்திரமே பரலோகத்துக்கு வழி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்திரீகளும் இயேசுவை தேடித்தாங்க ஓடினாங்க. நல்ல காரியம், இயேசுவை பார்க்கத்தான் ஓடினார்கள், நல்ல காரியம். ஆனால் அவர் சரீரத்தை பார்க்க ஓடினார்கள், உயிர்த்தெழுதலை மறந்து விட்டார்கள். சீசரிடத்திலே வந்து சொன்ன பொழுது அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். ஐயா சும்மா பேசுறீங்கப்பா, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், ஐயா சும்மா பேசாதீங்க. இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் நம்புகிறார், இப்படித்தான் அநேகர் இதையும் யோசிக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாரா என்னப்பா? தோமா சொன்னான், அவருடைய கையில நான் தொடணும் பாரு, அவரை நான் பார்க்கணும் பாரு, பார்த்தா தான் நம்புவேன். பேதுருவே, நீ என்னை நேசிச்சிருந்தா நீ ஏப்பா அங்க போன? ஏன் போன? நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே. நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே. ஆனா நீ எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறேன். என்னப்பா நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளின் சீஷராக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஞானஸ்தானம் கொடுங்கப்பா.
உயிர்த்தெழுந்தாரே இயேசு, ஜெயித்தெழுந்தாரே, சாவை வென்ற வேந்தனாக ஜெயித்தெழுந்தாரே, சாவை வென்ற வேந்தனாக ஜெயித்தெழுந்தாரே.
என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இயேசுவை நம்பு, முழுமையாய் நம்பப்பா, முற்றுமாய் நம்பு. தோமாவை போல இருந்திராத, பேதுருவை போல இருந்திராத, சீஷர்களை போல நடந்திராத, இஸ்திரிகளை போல இருந்திராதீங்க. இயேசுவை முழுதுமாய் நம்புங்க, கண்டு விசுவாசிக்க ஓடாதீங்கப்பா, காணாமல் தேவனை விசுவாசிங்க, நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. கண்டு விசுவாசிக்கிற உனக்கு விசுவாசத்தை அருமையே தெரியாது, விசுவாசத்தின் புரியவே புரியாது. நம்பிக்கைன்னு சொல்லிச்சுனால் என்ன தெரியுமா? காணாதது ஒன்றையும் நீ பார்க்காதது ஒன்றையும் நம்புகிறதே நம்பிக்கை. உன் தேவன் அவருக்கு ரூபம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் தெய்வம் அவர் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை நீ நம்புவாயா? இந்த நாளிலே நம்புவாயா? உலகம் முழுவதும் இந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. நீ என்ன செய்து கொண்டையா இருக்கிறாய்? அநேகருக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு குடியிலும் வெறியிலும் சண்டையிலும் போய்விடுகிறது. ஆனால் இன்றைக்கு உனக்கொண்டு காரியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பூட்டப்பட்ட இறக்கிலே வந்திருந்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு உன்னுடைய ஒரு துக்கத்தில் நீங்க இருக்கலாம், கஷ்டத்தில் நீங்க இருக்கலாம், உன் பிரச்சனையை யார் புரிவார் என்று சொல்லி கூட நீ இருக்கலாம். உனக்கு ஒரு சதி செய்தியை நான் சொல்லவா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கா வேண்டி மாத்திரமே உயிர்த்தெழுந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு சமாதானம் உண்டாவதாக, இன்றைக்கு உனக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு உனக்கு வேண்டுமே ஆனால் தைரியமாய் அவரை நம்பு, தைரியமாய் அவரை விசுவாசி, அவரை ருசிபாட்டிக்கொள். ருசிபாட்டு உனக்கு விருப்பம் இல்லையா? விட்டுவிடு. ஆனா அவரை தெரியாமல் தெரிந்தது போல பேசாதப்பா. அவரை அறியாமல் நீ அறிந்தது போல பேசாத, அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை, அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏன் தெரியுமா? நானும் நீயும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டும். நல்லாண்டவரே, இந்த நாளுக்கு ஆய்முழுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மறித்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே உங்களோடு உறவாடினவர்களும் பழகினவர்களும் தள்ளாடினது போல நாம் தள்ளாதாடபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என்னை விசுவாசத்தில் இன்னும் ஊண்டி கட்டுவீராக ஆண்டவரே. உங்களோட உயிர்த்தெழுதலை நாங்கள் பலமாய் நம்பி, பலமாய் தைரியமாய் அதை குறித்து சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன்னுடைய அழைப்புகளை விட்டு நாம் விலகிவிடாதபடி ஆண்டவரே, நாம் விலகுகிறது நமக்கே தெரியாதபடி, நம்முடைய கண்கள் குருடாகி போய்விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் எச்சரியுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டுங்க ஆண்டவரே, சரியான வழியிலே திருப்புங்க ஆண்டவரே. பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? எங்களை தொடர்ந்து நடத்துகிறாய். நசிரியனாய் இயேசுவின் நாமத்திற்கு தாவே.